أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر ولله الحمد
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون أنبركوا يا سهور الرجلين அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருள் பெருங்கருணையினால் அவன் நம் மீது விதியாக்கியிருந்த ரமலான் என்ற புனித மாதத்தினுடைய ஒரு மாத கால நோன்பை நாம் நோற்று ஷவ்வால் என்ற முதல் நாளை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, நாம் கடைபிடித்து விடுகின்ற இந்த மார்க்கம் இறை மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்றாலே சாந்தியை, சமாதானத்தை, அன்பை, ஒழுக்கத்தை, நேர்மையை போதிக்கக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கம். நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்ற, நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள், இவைகள் அனைத்தும் உயர்ந்த உன்னதமான சிந்தித்து செயல்படுகின்ற பல்வேறு நல்ல படிப்புகள் நமக்கு தரையிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷவ்வால் முதல் நாள், அதுபோன்று துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள், இந்த இரண்டு நாட்களில் நாமெல்லாம் யாரை பின்பற்ற தகுந்த முன்னோர்களாக நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த அருமை சஹாபாக்கள், சஹாபி என்ற பெயரை பெறுவதற்கு முன்னால் அதை பெற்ற ஒரு சில காலங்களிலும் இரண்டு நாட்களை அவர்கள் வேடிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் கழிக்கக்கூடிய இரண்டு நாட்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பகரமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இரண்டு நாட்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு மாத காலம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக உண்ண உணவிருந்தும், அருந்த குடிப்பிருந்தும், பசியும் தாகமும் இருக்கிற நேரத்திலும் கூட அல்லாஹ் உண்ணக்கூடாது சொல்லிருக்கிறான், குடிக்கக்கூடாது சொல்லிருக்கிறான் என்ற ஒரே கட்டளைக்காக ஒரு மாத காலம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை உண்ணாமல் குடிக்காமல் இருந்தோம். அப்படி ஒரு மாத காலம் இருந்த அந்த மாதம் முடிந்த பின்னர் இப்படியெல்லாம் நம்மை ஒரு மைதானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள். வெள்ளிக்கிழமைகளில் பள்ளிகளிலே கூடி தொழுகின்ற நம்மை இந்த பெருநாளைக்கு மாத்திரம் திரளிலே தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்களை உள்ளத்தில் கூட்டினார்கள். இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் கவனித்து பார்க்கிற போது வெள்ளிக்கிழமை தொழுகையை விட இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எந்த வகையில்? இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு கூட அவ்வளவு கட்டாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அழைத்து வரும்படி சொல்லவில்லை. இங்கு கூட அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கும் சேர்த்தே தான் இந்த தொழுகையை தலைவர் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர பள்ளி தங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் தொழுகைகள் அவர்களுக்கு, அப்படிப்பட்ட பெண்களை கூட பெருநாள் தொழுகைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்கிற போது உம்மத்தியா என்ற ஒரு பெண்மணி கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் பல பெண்களுக்கு தங்களை மறைத்துக் கொள்வதற்கான போதிய ஆடைகள் இல்லாமல் சொன்ன போது கூட யாரத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கொடுத்து அழைத்து வாருங்கள். மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் தொழுகிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு அங்கு நடக்க இருக்கின்ற நல்ல உரைகளை, அங்கு நடக்கின்ற பிரார்த்தனை எல்லாம் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் என்கிறார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். மட்டுமின்றி இந்த பெருநாள் தொழுகை வெள்ளிக்கிழமையில வந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத அளவிற்கு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு வெள்ளிக்கிழமைக்கு வர முடியாதவர்கள் வராமல் இருந்து கொண்டாலும் பரவாயில்லை என்றிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். வருடத்தில் இரண்டு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறார். என்ன அது? நாம் ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமை நிறைவேற்றிவிட்டு இங்கு நாம் கூடுகின்ற கூட்டம் இருக்கிறதே இது. நாம் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கடைசி மகனாக வாழ்கின்ற அத்துறை பேரையும் அல்லாஹு தஆலா ஒரு திரல் எழுப்பியிருக்கிறான். எதற்காக? ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கடைசி மனிதர் வரை அல்லாஹ் முன்னால் நிறுத்தப்பட்டு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் சொன்ன செய்த அத்துறை விஷயங்களையும் பரிசீலிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கேள்வி கேட்கப்படுகிற நாள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு முறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார்கள். நாம் எல்லாம் கூடி அந்த மறுமையுடைய நினைவை அல்லாஹ்வுடைய முன்னில் நாம் ஒரு நாள் நிற்க வேண்டியிருக்கிறது. அந்த நாளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை தயார் செய்வதற்காக இதை இந்த ரெண்டு நாட்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நாட்கள் நாம் கூடும் போதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். போன வருடம், போன வாரம், போன மாதம் நம்மோடு இருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எத்தனையோ பேர் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்கள் நம்முடைய இந்த பூமிக்கு மேல் வாழாமல் பூமி கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரணப்பட்டு போய்விட்டார்கள். இதேபோல் ஒரு காலத்தில் நாமும் மரணம் அடைய வேண்டியவர்கள் தான் என்ற உணர்வை நாம் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த பெருநாள் சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான, நிம்மதியான ஒரு நாளாக ரசூலுல்லாஹி ஆக்கியிருக்கிறார்கள். அதனாலே தான் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி கொடுக்கிறார்கள். தர்மம் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். என்றாலும் பெருநாள் அன்றைக்கு இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமாக வலியுறுத்துகிறார். என்ன சொல்கிறார்கள்? இந்த பெருநாள் தொழுகைக்கு நீங்கள் துளைச்சலுக்கு முன்பாகவே ஏழை எளியவர்களை தேடி சென்று அவர்கள் உண்ண வசையில்லாதவர்களுக்கு உண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். நம்மை தேடி வருகிறார்களே அவர்களுக்கு வழங்குவதை நபிகள் நாயகம் முக்கியத்துவப்படுத்தவில்லை. உண்ணுவதற்கு வசதி இல்லாமல் வெளியே சொல்வதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களை தேடி சென்று கொடுத்து அவர்களும் உண்ண வேண்டும், நல்லா நன்றாக இந்த நாளை கழிக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக நினைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லா செயலும் பாருங்கள், இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்களும் மனித நேயத்தை, மனிதன் அன்போடு பண்போடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையை அதிகமாக வலியுறுத்திக் கொண்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்க்கிறோம், திருவிழா என்று விட்டால் திருவிழா வருன்னு சொன்னாலே அதற்கு முன்பாக காவல்துறை அணுகி பாதுகாப்பு கேட்க வேண்டிய நிலை இருக்கிறார்கள். திருவிழா என்றால் அங்கு ரெண்டு கொலை விழும், அடிநடக்கு நடக்கும், தொல்லைகள் வரும் என்பதற்காக முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலையை இன்றைக்கு நம் நாட்டில் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ரெண்டு பெருநாட்கள், முஸ்லீம்களுடைய திருவிழாக்கள், இங்கே எங்காவது மக்கா உள்பட இந்த உலகத்திற்கு எந்த பள்ளியிலாவது 1,000, 2,000, 5,000, 10,000 பேர் கூடுகின்ற இடங்களில் எங்காவது அந்த நிலை இருக்கிறதா? நாம் தொழிலுக்கு முன்பாக காவல்துறை அணுகி எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், எங்களுடைய கடமை நிறைவேற்றுக்கு எங்களுக்கு பிரச்சனைக்கின்ற சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அத்துறை அமைப்புகளும் வணக்க வழிபாடுகளும் பழக்க வழக்கங்களும் மனிதன் மனிதனை புரிந்து வாழ்கின்ற, மனிதன் பிற மனிதனை மதித்து வாழ்கின்ற ஒரு உன்னதமான சுன்னத்தை நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் நன்றா சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய நம்பில் பலர் பல ஊரை சார்ந்தவர்கள், அதிலும் கூட சில நேரங்களிலே மொழி நம்முடைய மொழி அல்லா மக்களும் கூட கலந்து கொள்கிறார்கள். ஆங்காங்கே என்று பேசிக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொன்ன உடனே ஓடி வந்து விடுகிறார்கள். எவ்வளவு சிறந்த மார்க்கம் பாருங்க, பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஆங்கு திரும்பி பார்க்கிறவர்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய, அல்லாஹு அக்பர் என்று சொன்ன உடனே என்ன சொல்லுவோம், அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்று சொல்கிற போது அல்லாஹ் அல்லாத மற்ற அனைவரும் சிறியவர்கள். உலகிலே பல்வேறு நிலையிலே நாங்கள் பெரியவன், நான் உன்னை விட, நான் என்னை விட, நீ என்றிருந்தாலும் கூட அல்லாஹு அக்பர் என்று சப்தம் கேட்ட உடனே சொல்கிறவன் யார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லக்கூடியவன் வயதில் அங்கு வந்தவர்கள் குறைவாக இருக்கலாம், வேறு பல்வேறு துறைகளில் அவன் குறைவாக இருக்கலாம், என்றாலும் அல்லாஹுடைய தூதர் ஏற்படுத்தி வைத்த, அல்லாஹ் அமைத்தந்து வந்த மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டை பாருங்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கையை கட்டி விட்டு உடனே எல்லோரும் அல்ல கையை கட்டி அமைதியாக நின்று விடுகிறோம். இப்படி ஒரு படிப்பை, இப்படி ஒரு பழக்கத்தை, இப்படி ஒரு கட்டுப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பதை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மார்க்கம். இவற்றையெல்லாம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை யாரெல்லாமோ கண்ணியமும் கடமையும் கட்டுப்பாடும் தெரியாதவர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய மார்க்கம் கட்டுப்பாட்டையும் கடமையும் கண்ணியத்தையும் வலியுறுத்தக்கூடிய அதற்கான முறைகளை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கும் மார்க்கம். எனவே இதுபோன்ற ஒரு கட்டுப்பாட்டை நாம் நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். நாம் இருக்கிற இடங்களிலே இதுபோன்ற ஒரு நிலை, ஒரு தலைமை, ஒரு இமாம் அந்த ஊரில் இருக்கிறார் சொன்னால் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் எல்லோரும் வர வேண்டும். அல்லாஹு அக்பர் சொல்கிற போது எப்படி கையை கட்டுகிறோமோ அதே போல அல்லாஹுதான் சொல்கிறான், அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய மார்க்கம் என்று சொல்லுகிற போது அதற்கு மாறுதாக அதை மீறிக்கொண்டு செய்கிற பழக்கத்தை தவிர்த்து நாம் ஒரு கொடியின் கீழ் ஒரே தோளோடு தோள் இணைந்து தொழுகின்ற இந்த பழக்கம் வெளி உலகத்திலும் வர வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்களே, அப்படி இருந்த போது இப்படி ஒரு கூட்டான வாழ்க்கை ஏற்படுத்தவே இல்லை. தொழுகையிலோ வேறு எந்த நிலையிலும் கூட்டாக இடத்திலே கூழுகிற பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, செய்ய முடியவில்லை, அல்லாஹ் கட்டளையாக்கவும் இல்லை. ஏனென்றால் மக்கா இந்த 13 ஆண்டுகால வாழ்க்கையிலே அவர்கள் தாங்கள் கொண்ட கொள்கையை கூட பகிரங்கப்படுத்த முடியாது. புதியமிக்க நகராகிய, புனிதமான இடமாகிய, வணக்கம் தொழுகைகளிலே அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய மக்காவுடைய ஹரம் அந்த பள்ளியில் கூட அவர்கள் அஷ்ஹத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹத் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல கூட அவளுக்கு திறன் கிடையாது. மீறி யாராவது சொல்லிவிட்டால் அடியும் உதயம் தான் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். எனவே மக்கா இந்த காலம் வரையிலே ஒரு கூட்டு வாழ்க்கை நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்தவில்லை, அல்லாஹ் அனுமதிக்கவும் இல்லை. மதீனாவுக்கு காலெடுத்து வைத்த உடனே, மதீனாவுக்கு காலெடுத்து வைத்த உடனே அந்த ஹிஜ்ரத் என்ற புண்ணியமான, கண்ணியமான, அல்லாஹ்வுடைய அன்பையும் அன்பையும் அருளையும் அதிகமாக பெற்று தந்து முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்த ஹிஜ்ரத் என்ற கடமை எப்போது அல்லாஹ் ஏற்படுத்தினாரோ, அந்த கடமை அவர்கள் எப்போது செய்தார்களோ அந்திலிருந்து அவர்கள் கூட்டு வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். மக்காவுக்கு ஆழ்த்து வைத்த பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு வாழ்க்கை எடுத்தார்கள். அந்த கூட்டு வாழ்க்கை கூட மன்றங்கள் என்றோ, சங்கங்கள் என்றோ, அதற்கென்று வேறு இடங்களை அமைத்துக் கொள்ளாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பள்ளியைத்தான் தேர்வு செய்தார்கள். போன உடனே முதல்ல பள்ளியைத்தான் கட்டினார்கள். பள்ளியின் ஊடாகத்தான், பள்ளியின் வாயிலாகத்தான் இந்த கூட்டமைப்பு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள். தோளோடு தோள் கற்பனை செய்வாருங்கள், ஒவ்வொரு நாளும் 5 வேளை, 5 முறை ஒருவரை சந்திக்கிற அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு சந்தித்து தோளோடு தோள் இணைந்து நிற்கிற போது அங்கு ஏற்படுகிற பாசம், அங்கு ஏற்படுகிற அன்பு, அங்கு ஏற்படுகிற பல பலவகையான உணர்வுகள் எல்லாம் பசுமையாக அதிகமான அன்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையைத்தான் ஏற்படுத்தியது. எனவே அருமை சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் கடந்த காலத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த அந்த தொகையினரை விட தொகையாலும் மற்ற பல்வேறு நிலையாலும் இன்றைக்கு நாம் அதிகமாகத்தான் இருக்கிறோம். அவர் எண்ணிக்கையினாலும் பொருளாதாரத்தாலும் பல்வேறு வகைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைப்பை விட இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் நாம் பல வகையில பலமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் எந்த பலங்கள் நம்மிடத்தில் இருக்க அந்த முக்கியமான பலம் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். அந்த வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி மட்டும்தான் மார்க்கம் என்று அந்த கொள்கை நம்மிடத்தில் வரவில்லை. முஸ்லிம் என்ற பெயரால் தொழுதாலும் நோல் முடித்தாலும் எது செய்தாலும் அங்கு பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறோம். அமைப்புகள் மூலமாக, சங்கங்கள் மூலமாக, இயக்கங்கள் மூலமாக பிளவுபட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரே நன்மையான காரியத்தை நான்கு அமைப்புகள் செய்வதை பார்க்கிறோம். யாரெல்லாம் முஸ்லீம் தான், முஸ்லீம் என்ற பெயரிலேயே தர்ம சடக்காபித்ராவா இன்னும் அமைப்பு கொடுக்கிறார்கள், போராட்டமா இன்னும் அமைப்பு செய்கிறார்கள். ஒருவரை ஒருவர் இணைந்து கூட பொது விஷயங்கள் கலந்து கொள்ளாத ஒரு நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். இது இஸ்லாத்திற்கு ஒரு கேடு. இஸ்லாமிய அமைப்பு சீராக ஒழுக்கமாக பிற மக்களுடைய கண்களிலே இஸ்லாமுடைய செல்லும் செயலும் ஒழுங்காக இருந்தால் அழைப்பு பணியை விட நம்முடைய சொல்லும் செயலும் சரியாக இஸ்லாத்தின் பால் இருந்தால் அதை அவளை ஈர்த்துக் கொண்டிருப்பதால் உண்மை. அதுதான் உலகத்தில் நடந்திருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அரபு மொழியில இறங்கிய குர்ஆன், அரபு மொழியை பேசிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை படித்தவர்கள் உலகமெல்லாம் சென்று மொழி தெரியாத எத்தனையோ மக்களை மொழி இடத்திலெல்லாம் இந்த ஏகத்துவ கைமாய் முழங்குகின்ற சூழ்நிலை உருவாக்கினார்கள். என்ன காரணம்? ஒரே ஒரு பலம் இருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை பிடிப்போடு அதை தெரிந்து எதை தெரிந்தார்களோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை பாராட்டி திருமறை குர்ஆன்ல மனிதனே இருக்கிற இஸ்லாத்துல வணக்க வழிபாடுகளை விட மனிதநேயத்திற்கு இஸ்லாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. வணக்க வழிபாடுகள் மூலம் கூட இந்த மனிதநேயத்தை தான் வெளியிட்டுள்ளது. அடிக்கடி சம்பவத்துக்கு சொல்லுங்களை ஞாபகப்படுத்த பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு அழகான பாடத்தை கொடுத்திருக்கிறது. உலகத்திலேயே இது போன்ற நிலையை வரலாற்றில் எங்கேயும் பார்க்கவே முடியாது, இனி பார்க்க முடியுமா என்று கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. மக்காவுக்கு காலத்து வைத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செய்த முதல் சேவை என்ன தெரியுமா? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு குடியேறியவர்கள் பலர் உடுத்த உடையோடு வந்தவர்கள், அவர்களுக்கு எந்த வாய்ப்பு வசதி இல்லாமல் வந்தவர்கள் அகதிகளாக வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அகதி முகாமில் நம் நாட்டிலே பார்க்கிறோம், அகதிகளுடைய நிலையை பார்க்கிறோம், என்ன பாடுபடுகிறார்கள் நான் பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்காவின் அகதிகளாக வந்தார்களே, அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை என்ன? மதீனத்து வாசிகளில் ஒருவரை மக்காவாசியில் வந்தவரை நண்பராக ஆக்கினார்கள், குடும்ப நண்பராக. எப்படி? உங்களுடைய உலக விஷயத்தில் வணக்க வழிபாடுகளை போன்று உலக விஷயத்திலும் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஏற்கனவே தேவையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்குடைய ஒருவருக்குடைய அந்த கூட்டு வாழ்க்கையில என்னென்ன வேண்டும் அத்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் சொன்னார்கள். எந்த அளவுக்கு மதீனாவாசிகள் பயந்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்திருக்க இணைப்பை பார்த்தால் நாளைக்கு சொத்துக்கு இவர்கள் வாரிசாகிவிடுவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு அவர் இணைப்பாக்கினார்கள். அதுல மக்காவிலிருந்து வந்த சல்மான் ஃபாரிசி, மதீனாவை சார்ந்த அபு தர்தா, இந்த இரண்டு பேரையும் தோழராகிறார்கள். அபு தர்தா மதீனாவாசி, வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறார். மக்கா சல்மான் அவருக்கு வீட்டு வசதி எல்லாம் இல்லை, அவர் அகரியா வந்தவர்கள். இரண்டு பேரும் குடும்ப நண்பர் ஆக்கினார்கள். அப்படி ஆக்கிய பிறகு ஒரு நாள் சல்மான் அவர்கள் அபு தர்தாவை காண செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற போது அபு தர்தா அவர்கள் வீட்டில் இல்லை, அவருடைய மனைவி இருக்கிறார்கள். மனைவியை பார்த்தவுடனே அவருடைய கோலம், அவருடைய தோற்றம் வேண்டா வெறுப்பாக வாழ்வதை போன்ற ஒரு தோற்றம். கேட்கிறார்கள், என்ன எப்படி இருக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் தான் நிலைமை என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக சாடையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், உன்னுடைய நண்பருக்கு என்னிடத்தில் எந்த தேவையும் இல்லை. விளங்கிக் கொள்ள சொல்லிட்டாங்க, இப்படிப்பட்ட நட்பத்தை ஏற்படுத்தினாங்க. விருமன தொழுகை வணக்க வழிபாடு மட்டுமல்ல, இந்த வணக்க வழிபாடுக்கெல்லாம் தேவையாக அதையும் சேர்த்து ஆக்கினார்கள். அப்படி சொன்ன புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவர் இல்லற வாழ்க்கையில் அவள் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை புரிந்து கொண்டார். அவர் வீட்டிலிருந்து வீட்டுக்கு வெளியே போன இவள் வர்றார் வீட்டுக்கு. நண்பரை பார்த்த சந்தோஷத்தில் அவளோடு பேசி முடித்து விட்டு உண்பதற்காக உணவு கொண்டு கொடுத்து உண்ணுங்க எழுந்தார்கள். அப்ப சல்மான் சொல்றாங்க, நான் உண்ண வேண்டுமானால் நீ என்னை சேர்ந்து உண்ண வேண்டும். அரபோட பழக்கம் அடிச்சு விருந்தினருக்கு உணவு கொடுக்கும் போது அவர் சேர்ந்து உண்பதை விருந்தர் விரும்புவார்கள். அப்ப அவர் சொன்னாரு, நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே சல்மான் சொன்னா, நீ நோன்பு வச்சிருந்தா நான் சாப்பிட மாட்டேன், நீ என்னோடு சாப்பிடுவதாக இருந்தால் நானும் சாப்பிடுகிறேன். அப்ப நோன்பே முடிச்சிட்டார். சுன்னத்தான் நோன்பு, ரமதான் நோன்பு இல்ல. ரமதான் அல்லாஹ் நோன்பை நம்முடைய நண்பர்கள் விரும்பி அவரோடு உண்ண வேண்டி விரும்பினால் நோன்பை கூட முடித்து விட்டு அவரோட சாப்பிடணும். ரசூலை சுன்னத்தாக்குறாங்க, சாப்பிட்டாங்க, இரண்டு பேர் சாப்பிட்டு விட்டு வெளியே சென்று விட்டு பிறகு இரவிலே படுப்பதற்காக தயாராகிறார்கள். ரெண்டு பேர் படுத்த உடனே அபுத்தர்தா அதிகமாக தொழுவார். சஹாபாக்கள்ல அதிகமாக வணக்கத்தில் கழிக்கக்கூடிய ஒருவர் அபுத்தர்தா. அவர் தொழுவதற்காக எழுந்திருக்கிறார். உடனே சல்மானுடைய கரத்தை பிடித்து இழுத்து படுகிறார், படுக்க வைத்து விட்டார். சிறிது நேரம் படுத்தவர் மீண்டும் எழுந்திருக்கிறார், மீண்டும் கையை பிடித்து படுகிறார். மூன்றாவது முறையாக இனி எழுச்சா படுக்க எழுந்துக்கல, அந்த சல்மான் அவர்கள் எழுப்பிவிடுகிறார்கள், எழுந்திருங்கள் என்று ரெண்டு பேரும் சேர்த்து விடுறாங்க. ரெண்டு பேரும் தொழுது விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் வரும்போது செய்திய அபுத்தர்தா சொல்றார். அவருக்கு என்ன வருத்தம், நோம்பியும் முடிக்க வச்சுட்டாரு, தொழுகையும் தூளமாக்கிட்டார் என்ற வருத்தத்தோடு சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, சல்மான் இப்படி எல்லாம் வீட்டுக்கு வந்தார், இதெல்லாம் நடந்துட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையாக நடந்து கொண்டார், சல்மான் தான் சரியாக தெரிந்திருக்கிறார் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அபுத்தர்தாவே உன்னுடைய கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னை சந்திப்பதற்காக யாரும் அவர்கள் அவருக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அந்த கடமையை வலியுறுத்துகிறார்கள். அப்ப தொழுகை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்திக் கொண்டிருந்த அவரிடத்தில், நீ உன்னுடைய தொழுகை மட்டும் முக்கியம் அல்ல, இந்த தொழுகையை நீ தவறுகிற போது எவ்வளவு குறை அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறோ அதே போல நீ இந்த குறைகளெல்லாம் செய்தால் தூங்காமல் கண்ணை பார்த்து கண்ணை கெடுத்து விட்டு அதற்காக கேட்கப்படுவாய், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய அதற்காக கேட்கப்படுவாய் என்று மனித நேயத்தை வலியுறுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, இஸ்லாம் சுருக்கமாக சொன்னது, சுருக்கம் போக வேண்டுமா, ஈமான் வேண்டும், ஈமான் வேண்டுமா, அன்பு வேண்டும் என்றார்கள். அன்பு இல்லாதவர்களுக்கு ஈமான் இல்லை, ஈமானுக்கு சொர்க்கம் இல்லை. அன்பு உங்களுக்கு பரவும் பரவலாக வேண்டுமா, நீங்கள் ஒரு சந்திக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வதை பரவலாக்குங்கள், பசுமையாக்குங்கள், அதிகமாக சொல்லுங்கள். அதன் மூலமாக அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் மூலம் சொர்க்கம் செல்லுங்கள். அப்ப சொர்க்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பத்தை முக்கியமாக்குறான். அப்ப நேயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி போல எந்த மார்க் வலியுறுத்தவே இல்லை என்பதை நம்முடைய நினைவில் கொண்டு அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம அடிக்கடி என்ன செய்ய வேண்டாம், நான் உம்ராக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போற யாரா சொன்னா துவா செய்யுங்க என்று சொல்ற பழக்கம் இது இப்ப இல்ல, சஹாபா காலத்தில் இருக்குது. அதுபோல நம்மை விட நாம் அதிகமாக வணங்குற யாரை பார்த்தா துவா செய்யுங்க என்று சொல்வோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திற்கும் ஒரு துவா செய்றாங்க. இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இல்லை, ஆனால் அவர்கள் நமக்காக ஒரு துவா செய்தார்கள். அந்த துவா காலமெல்லாம் அந்த துவாவுக்கு உரியவளாக நாம் வாழ்ந்தால் அதற்கு ஒரு நமக்கு வாழ்க்கையில் செழிப்பு கிடைக்கும். என்ன துவா அது, ஸல்லல்லாஹு ஒரு துவா செய்றாங்க. நீங்க யோசிங்க, எந்த காலத்துல உத்துமான் மாலிக்கும் சஹாபி இருந்தாங்க, அவங்க தன்னை போய் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏழாவதாக ஏற்றுக்கொண்டவன், எண்ணி பார்த்தா ஏழாவது ஆள், நான் ஏழாவதாக ஏற்றுக்கொண்ட நான் இப்போது மதீனாவில் ஒரு ஏரியாவுடைய தலைவனாக அமீராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடந்த கால சொல்றார். சுபஹானல்லாஹ், அமீராக ஆட்சியாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற போது அவர் சொல்கிற வார்த்தை, நான் ஏழாமவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழாமவன். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரே காரணத்தினால் எங்களுக்கு உணவு கொடுக்க மறுத்தார்கள், ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள், பல வகையான தொல்லைக்கு ஆளாக்கினார்கள், பசி தாங்க முடியாமல் இலைகளையும் கொலைகளையும் தின்ன ஆரம்பித்தோம். அப்படி இலைகளை தின்ன காரணத்தினால் பசி தாங்க முடியவில்லை என்று தின்னுகிற போது அந்த இலைகளைகள் நாக்கையும் வாயுடைய உட்பகுதி எல்லாம் காகி மேற்படுத்தி சீல் செலவடுகின்ற அளவிற்கு வடிந்து விட்டது. இதுதான் இவருடைய நிலை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது செல்லலாசன் ஒரு துவா சொல்லிருந்தான் அவங்களுக்கு. என்ன துவா? நல்லர் அல்லாஹ் இம்ரான் சமய மகாலத்தி என்ன சொன்னாங்க, ஒரு மனிதனை வாழ்க்கை செழிப்பாக ஆக்குவாயாக. இந்த மனிதன் அவனுடைய வாயிருந்து வருகின்ற வார்த்தையை காதிலே கேட்டு உள்ளத்திலே பதிய வைத்து அதை எல்லா இடத்திலும் பரப்புகிறானே, அதை பசுமையாக்குறானே, அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக்கு என்று கேட்டார்கள். சல்லல்லாஹு கேட்ட துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரித்தான்? உண்ண உணவு இல்லாமல் வாழ்ந்தவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்று எந்த மனித உரிமை வழங்கப்படாத அந்த மக்கள் ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வாய்ப்பு வசதி பெற்றார்கள். அமீராக பல்வேறு பகுதியில் ஆட்சியாளராக ஆகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு பெற்றார்கள். அப்ப அவர் செய்த பணி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை வாயில் வந்த செய்திகளை காதில் கவனமாக கேட்டார்கள், உள்ளத்திலே ஆழப் பறிந்தார்கள், அதை பரவலாக்கினார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, மாசம் 4 சும்மா, சில சமயங்கள் 5 சும்மா வருகிறது வருஷத்தில், இப்படி வெள்ளிக்கிழமை 2 பெருநாள், அது போக இத்தனையோ பல மீட்டிங்கள் பல மாநாடுகள் நடக்கிறது. எத்தனை செய்தி கேட்டிருப்போம், நம்ம எத்தனை பேருக்கு அது உள்ளத்தில் பறிந்தது? 10 செய்தி எத்தனை பேருக்கு பிறருக்கு சொன்னோம்? நாம் சரியான முறையிலே கேட்ட செய்திகளை பரப்பி இருந்தால் இன்றைக்கு உலகம் முழுக்கும் இஸ்லாம் தான் இருக்கும், உலகம் முழுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் நிரம்பி வழிந்திருக்கும். நாம் கேட்கிற செய்தி சரியாக கேட்பதில்லை. இன்னும் வேதனைக்குரிய விஷயம், கேட்டதுக்கு மாற்றி சொல்லலாம், கேட்ட செய்தியை கூட மாற்றி வேறு போல் சொல்லக்கூடிய அவலநிலைக்கு நாம் காண்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, இப்படி இது போல நாம் செய்தோமானால் அல்லாஹ்வுடைய தூள் சொல்லுக்கு அவருடைய துவாவுக்கு நாம் அருகதையாகி நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு. செழிப்பு என்பது மனதளவில் ஏற்படுகிற முக்கியமான செழிப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு இருந்த சிறந்த பண்பு சொல்லி காட்டுகிறார். இது போன்ற பண்பு நம்மிடத்தில் கேட்பது முக்கியமல்ல, அந்த வாய்ப்பு வசதிகளை வரலாற்றை படிக்கின்ற நம்முடைய உள்ளங்கள்ல அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதோட முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன வல்லதீ தபவ்வ உத்தார வல் ஈமான். சஹாபாக்கள் 2 கூட்டம் இருந்தாங்க. சிலர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் கொஞ்சம் பின்தங்கி ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் ஆரம்பத்திலே ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அன்சாரிகள் முக்கியத்துவமாக அதிகமாக இடம் பெற்றார்கள். அப்படி ஆரம்பத்திலே ஈமான் ஏற்றுக்கொண்டு மதீனாவிலே சென்று அங்கே தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டவர்கள் அவருடைய உள்ளத்தில் பெரிய ஆசை. சஹாபாக்களுக்கு என்ன ஆசை? யுஹிப்பூன ஹாஜரையிலேயும், யாரெல்லாம் மக்காவில் இருந்து குடிபெயர்ந்து வீட்டை விட்டு மனைவியை விட்டு மக்களை விட்டு வருகிறார்களோ அவர்களையெல்லாம் நேசித்து விரும்பி அவளை அரவணைக்கின்ற பெரும் ஆசைடையராக இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க? அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாக்கியங்களை கூட அவர்கள் பெரிதாக தங்களுக்கு வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் அல்லாதவர்களை தங்களை விட முன்முடிவை கொடுத்து தேர்வு செய்வார்கள். முஸ்லிம்களோட பண்பு பாருங்க, நம்மளுடைய ஈமான் ஆழமாக அதிகமாக இருந்தா அந்த ஈமான் அதிகமாக அதிகமாக என்ன ஏற்படும்? நாம் இந்த கொள்கை உடையவர்களை, ஈமான் உடையவர்களை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய மக்கள் மீது அன்பு நமக்கு அதிகமாக ஏற்படும். அவர்களை நம்மை விட ஒருபடி அதிகமாக முன்னுரிமை கொடுத்து அவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டிய உணர்வு ஏற்படும். இதை அல்லாஹ்வுடைய நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, சங்கீத வாணியம் அல்ல, அனுபவ ரீதியாக நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்ட ஒரு மார்க்கம். ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வருகிறார், பசித்து கஷ்டப்பட்டு வருகிற அல்லாஹ்வின் தூதரே, நான் மிகுந்த பசியோடு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி தன்னுடைய வீட்டிற்கு கொடுப்பது ஏதா இருக்கிறா என்று பார்த்து சொல்கிறார்கள். எந்த மனைவிடத்திலும் உண்பதற்கு உணவு இருக்கின்ற பதிலே இல்லை, தண்ணீரும் பேச்சமைத்தான் உண்டு கொண்டிருக்கிறோம் என்று செய்திதான் வருகிறது. வந்தவுடன் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் விருந்தினராக இவரை யாரேனும் விருந்துக்கு அழைத்துச் செல்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் விருந்தினர் சுபான நாட்டில் வார்த்தை பயன்படுத்தா, அல்லாஹ் விருந்தினர்கள் உண்மைதான், அல்லாஹ்வை நம்பியவர்கள். அப்ப அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்லாஹ்வை விருந்தினராக சூசன் கழிச்சாங்க. இந்த உடல் நமக்கு மெதுல வரணும், அமையாறு இமையாறு என்றெல்லாம் இல்லாமல் சிலதான் எந்த சொன்னாங்க. இந்த மாதிரி உலகத்தை எவரும் சொல்லலங்க, ஆனா பெரிய வேதனை குசியத்தை உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் ரத யாத்திரை நடத்தினா அன்றைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரே வால் போஸ்ட், ஒரே வால் போஸ்ட் நம்ம நடக்குமா? முஸ்லிம்களை யாராவது ஒரு மனுஷனுக்கு ஒரு தலைவருக்கு ஒரே வாழ்பூசி அடிக்கிறது உண்டுமா? வேணா கிழிக்க வேணும் ஆள் இருக்கும், அவள் வரவிடாம தடுப்பிருக்கின்ற ஆள் இருக்கும். கொள்கையற்றவர்கள் நாம் சொல்கிறோம், காதிர்கள் என்று சொல்கிறோம், இந்துக்கள் சொல்கிறோமே, அவனத்திலிருந்து உணர்வை பாருங்கள். காஷ்மீர் கன்னியாகுமரிக்கு ஒரே வால்போஸ், அவளை அழைத்ததற்கு ஒரே இயக்கம் என்று சென்ற அவர்களும் பல பிரிவுகளாக இருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் எல்லோரும் ஒன்று போல் காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூமின்கள், சுபஹான் அல்லாஹ், மூமின்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களே, அவளுக்கு உதாரணம் என்ன? ஓர் உடம்பை போன்றவர்கள். ஒரு உடம்பிலே ஏதேனும் ஒரு பகுதிக்கு காயம் ஏற்பட்டால், குறை ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால் அதற்காக உடம்பு முழுக்க வலிக்கும். அதே போன்றவர்கள் காஷ்மீரில் ஒருத்தருக்கு அடி கிடைச்சா கன்யாமுரி ஒருத்தர் கவலைப்படல் மூமின். இதுதான் ஈமான். இந்த விஷயத்தை அவன் தொலைப்படுத்துறான். இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தை பின்தங்கிய காரணம் ஈமானுடைய சுவனமுக்கு தெரியாதனால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருந்தில் அல்லாஹ்வுடைய விருந்தினருக்கு உணவளிக்கு யார் இருக்கிறீங்களா கேட்டாங்க. உடனே ஒரு விழுந்தார், நான் கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய விருந்தினருக்கு நான் கொடுக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். சொல்லிவிட்டு வேகமா வீட்டுக்கு சென்றார். மனைவி அழைத்தார், ஒரு அல்லாஹ்வுடைய விருந்தினரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பியிருக்கிறார், உணவு இருக்கிறார் கேட்டார்கள். கணவரே, உங்களுக்கும் உணவில்லை, எனக்கும் உணவில்லை, குழந்தைகளுக்குரிய உணவு மாத்திரம்தான் இருக்கிறது என்றார். உடனே அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய விருந்தினர் குழந்தைகளை உறங்க வைத்து விடு, பசியோடு உறங்க வைத்து விடு, அவளை எப்படியாவது விளையாட்டு காட்டி உறங்க வைத்து விடு. அப்படி உறக்கி வைத்த பிறகு நான் அல்லாஹ்வுடைய விருந்தை அழைத்து வருகிறேன், அழைத்து வருகிற போது நாங்கள் இருவரும் உண்பதற்காக அமர்வோம். அப்படி அமர்ந்தவுடன் என்ன செய்யணும்? விளக்கை அணைத்து வர வேண்டும். சுபஹானல்லாஹ். அந்த கஷ்டமான நேரத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இருவரும் உண்ண அமர்கிறவன் விளக்கு அணைத்து. ஏன்? அரபு மக்கள் ஒரு பழக்கம், உண்ணும் போது விருந்தாளிகளும் அவரும் சேர்ந்து உண்ணணும். ஆனா இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்தா அவருக்கு உணவு சரியா கிடைக்காது, அப்ப அவர் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. நான் உட்கார்ந்தவன் விளக்கு அணைச்சிட்டா நான் சாப்பிட வைப்போம், நடித்துக் கொள்கிறேன், அவரை நல்ல சாப்பிட வைப்போம். சுபஹானல்லாஹ். அல்ல, இதை பாராட்டான். தங்களுக்கு தேவை இருந்தும், அப்ப தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேவை இருந்தும் கூட அதை நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய விருந்தினர் என்ற ஒரே காரணத்திற்காக பிள்ளைகளை கூட பட்டினியாக படுக்க வைத்து விட்டு அந்த விருந்தினர்கள் சந்தோஷம் உண்ண வேண்டியதற்காக உண்பதை போல பாவனை செய்கின்ற பக்குவத்தை பெற்றார் என்றால் என்ன காரணம்? அருமை சகோதரர்களே, இதை சிந்தித்து பாருங்கள். நாம் இதுபோல் நாங்கள் கூடுகின்ற போது எப்படி தோளோடு தோல் எழுந்து நிற்கின்றோமோ இதே போன்று நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா கோணங்களையும் ஈமான் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹ்வை நம்பி என்ற ஒரே காரணத்திற்காக நம்மிடத்தில் அன்பும் பண்பும் பாசம் நிலவ வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படை நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். அருமை சகோதரனை பாருங்க, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ சகோதரர் இன்னைக்கு நல்ல நாள், எத்தனையோ கூட்டம் நல்ல சந்தோஷமாக நல்ல உணவுகளை உண்ணுகின்ற, நல்ல மனமான உணவுகள் உண்ணுகின்ற வாழ்க்கை பெற்ற நாள். அப்படி இருந்தும் கூட கோயம்புத்தூர்ல சில பேர் சிறைச்சாலைக்கு சென்றவங்க, சில பேர் மரண தருவாயை நெருங்கியும் கூட அவளுக்கு விடுதலை இல்லை. மரண தருவாயை நெருங்கி ஹோமாயில இருக்கக்கூடியவனுக்கு கூட அனுமதி வழங்கப்படாமல் இன்னைக்கு இருக்கிறார் பல சகோதரர்களுக்காக. மாற்று மத சகோதரர்களால் இன்றைக்கு கவலை, அவர்கள் மீது புகார் செய்யப்பட்டு எந்த குற்றம் இல்லாமல் பல சகோதரர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிமானுக்கு என்னைக்கா கவலை இருந்துச்சா? நாம இதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? உண்மையான மூமின் யார்? தன்னுடைய சகோதரருக்கு தனக்கு போல இருக்க வேண்டிய நினைக்காத வரைக்கும் விரும்பாருக்கும் மூமின் அல்ல என்றெல்லாம் வருகிறது. அவை அனுமதிச்சாலும் நாம் பல விஷயங்களை உதவி செய்கிறோம், பல நல்ல காரியங்களை செய்கிறோம் என்றாலும் அந்த முன்னுரிமை இதற்கு ஈமானுக்கு, அல்லாஹ்வை ரசூலை நம்பியோம் என்ற ஒரே காரணத்தினால் நான் ஒரே அந்த ஈமான் என்ற அந்த பாசத்தில் இணைய வேண்டும். அப்படி இணைகிற போதுதான் நான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்து பிற மனிதர்களை மதித்து நாம் கண்ணியமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருடைய அடியானாக இந்த உலகத்தில் இருந்து நாளை மறுமையில சொற்கள் நல்ல பாக்கியத்தை பெற முடியும். எனவே அன்பு சகோதரர்களே, இதுபோன்று கூடுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாம் இங்கு கூடுகிறோமோ இதே பாசத்தை, இதே அன்பை, இதே கட்டுப்பாட்டை நம்முடைய ஊர்களிலும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்ற வாக்கு, இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தீ லில்லதீ அக்வம், திட்டமாக நிச்சயமாக இந்த குர்ஆனை கடைபிடிக்கக்கூடிய மக்களை சரியான வழிக்கு சேர்த்து அவர்களை நல்லவர்களாக, கருத்து அற்றவர்களாக, உண்மையான கொள்கையுடையவர்களாக, அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற நல்லவர்களாக ஆக்கும் என்பதை திருமறை குர்ஆனும் ஹதீஸ் வழி சொல்லுகிறது. ஆக இது போன்ற சந்தர்ப்பம் கூடும் போதும், புண்ணியமான ரமலான் மாதம் வரும்போதும், இந்த மாதிரி காலங்களிலாம் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி நாம் செய்ய வேண்டிய முதலுதவி, பேருதவி என்னவென்று சொன்னால் நம்முடைய மக்களை திருமறை குர்ஆன் வாழ அழைக்க வேண்டும். ஹதீஸ்கள் என்பார் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுடைய வாழ்க்கை, இந்த ரெண்டின் பக்கம் மக்களை அழைத்து அதை செயல்படுகிற போதுதான், அதை சங்கம் ஆகின்ற போதுதான், அதை அங்கம் வைக்க போகிறது தான் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் தேடி வரும். இந்த வழியை விட்டுவிட்டு நாம் எந்த வழியில் முயற்சித்தாலும் நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியங்கள் கிடைக்கப் போவதில்லை, நாம் ஆளுவதற்கான தகுதியான நிலை பெறப்போவதில்லை. நாம் இந்த ரெண்டை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், அவருக்கு யாரை எதனையும் இளையவாக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கையை நாம் வாழ்ந்து பிற மக்களை வாழ வைக்கிற போது நாம் இந்த உலகத்திலே பூமியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஆகின்ற தகுதி அல்லாஹ் தருவதாக திருமறை குர்ஆன் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாமும் எந்த அளவுக்கு நம்மால் முடியும் அந்த அளவுக்கு குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து பிற மக்களை வாழ வைக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வதஆலா உங்களையும் என்னையும் இந்த திருமறை குர்ஆனையும் அதனுடைய விளக்குறையாகிய வாழ்ந்து வழிகாட்டி நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து பிற மக்களை வாழ வைக்க முயற்சி செய்யும் மக்களை ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ், முஸ்லீமாக மூமினாக வாழ்கின்ற ஒவ்வொரு ஆண்பினுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை உன்னுடைய திருமறை குர்ஆன் ஹதீஸும் தான் மார்க்கம், அந்த ரெண்டு அல்லாத மார்க்கம் அல்ல என்ற உயர்ந்த சிந்தனையை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த உள்ளங்களில் எல்லாம் திருமறை குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்ற உயர்ந்த கொள்கையை கொடுத்திருக்கிறாயோ அவருடைய உள்ளங்களின் இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி உன்னுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற உன்னதமான முயற்சியோடு மக்களை ஆக்கியல்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா அதாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.